بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم افتح علي من علوم كتابك وسنة نبيك وفقهني في الدين وأعذني من شر نفسي وشر الشيطان وشركه இமாம் அபு ஜஃபர் அத்தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவுடைய கொள்கை இதுதான் நம்ம படிக்கக்கூடிய நூலுடைய பேரு. அந்த ஆசிரியர் இந்த கிதாபில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை படிக்க போறோம், இப்ப என்ன விஷயத்தை படிச்சுட்டு இருக்கிறோம், இப்ப என்ன விஷயங்களை முதல்ல படிக்கிறோம் என்றால், அல்லாஹ் என்பவன் யார், அல்லாஹுவை நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அல்லாஹுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அல்லாஹுவை ஈமான் கொள்ளும்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்றாங்க. அப்ப இதனால் வரைக்கும் நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டேன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சியம் சொல்றோம். ஆனா அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் யார், அவனுடைய செயல்கள் என்ன, அவனுடைய இஸ்முகள் என்ன, அந்த இஸ்முகளுடைய விளக்கங்கள் என்ன, அவனுடைய சிஃபத் தன்மைகள் என்ன, குணங்கள் என்ன என்று கேட்டா நமக்கு சொல்ல தெரியாம இருந்துச்சு. அல்லாஹ்ன்னு தெரிஞ்சு வச்சிருந்தோம், ஆனா அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய உள்ளமை எங்க எப்படி இருக்குது, அவனுடைய இஸ்முகள் என்ன, இஸ்முகள்னா இஸ்முகள் என்ன, இஸ்முகள் என்றால் என்ன, அவனுடைய சிஃபத்னா என்ன, சிஃபத் என்றால் என்ன, அவனுடைய குணங்கள் தன்மைகள் பண்புகள் செயல்கள் என்ன, இப்படி அல்லாஹுவை பற்றி நம்ம பொதுவா அல்லாஹ் அவன் ரப்புன்னு தெரிஞ்சு வச்சிருந்தாலும், அவனை வணங்க வேண்டும் என்று நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும், அல்லாஹுவை வேதத்தின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் ஒரு முஸ்லீம் எப்படி விளங்கி கொள்ள வேண்டும், புரியுதா, அல்லாஹுவை வேதத்தின் குரானின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் எப்படி அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இல்ம் ஞானம் இல்லாம விளக்கம் இல்லாம நம்ம இருந்தோம். அன்றாட நம்முடைய வேலைகள்ல நம்ம இருந்தோம், புரியுதா, அங்கங்க யாராவது எது சொன்னாலும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அல்லாஹ்வை பத்தி யார் எது சொன்னாலும் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நம்முடைய நம்பிக்கையை பாதுகாப்பதற்கு உள்ள வழிகளையும் நம்ம தெரியாம இருந்தோம். யார் என்ன பேசினாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நம்ம அதை அப்படியே ஏத்துக்கிட்டு இருந்தோம், புரியுதா. இப்ப இந்த கிதாபை நம்ம படிக்க படிக்க, அல்லாஹ்னா யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, குர்ஆன் அல்லாஹ்வை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துது, ஹதீஸ் எப்படி அல்லாஹ்வை நமக்கு அறிமுகப்படுத்துது, அல்லாஹ்வுடைய விஷயத்துல குழப்பம் செய்யக்கூடியவர்கள் எப்படிலாம் குழப்பம் பண்ணுவாங்க, அந்த குழப்பத்திலிருந்து நாம் நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்வது, அல்லாஹுடைய விஷயத்துல தவறான நம்பிக்கைகளை எப்படிலாம் மக்களுக்கு போதிப்பாங்க, எப்படிலாம் வந்து லாஜிக் பேசி ஃபல்சஃபா பேசி தத்துவம் பேசி அல்லாஹுடைய பெயர்கள்ல தன்மைகள்ல திருப்பு வேலைகள் செய்யறது, மறுப்பு வேலைகள் செய்யறது, மாற்று அர்த்தங்கள் சொல்றது, இந்த மாதிரிலாம் மக்களை வழிகெடுப்பாங்க, அப்படிப்பட்ட வழிகேடுகளை எல்லாம் நம்ம தெளிவா விளங்கி அதிலிருந்து நம்மளை பாதுகாத்து, நபியும் சஹாபாக்களும் அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாங்க, அந்த நம்பிக்கைக்கு நம்மளை எப்படி நம்ம கொண்டு வர்றது, புரியுதா. இதுதான் இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியினுடைய நோக்கம். இன்றைய பாடத்தில் இமாம் அவங்க சொல்றாங்க, ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ராஜிகுன் பிலா முனத்தின், பிலா முனத்தின், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ராஜிகுன் பிலா முகுனத்தின், ஹாலிகுன் ஹலக எஹுலுக்கு என்பதிலிருந்து, ஹலக என்றால் படைத்தான், எஹுலுக்கு படைப்பான், ஹாலிகுன் படைக்கக்கூடியவன், படைத்தல் என்ற அந்த தன்மை உடையவன், படைப்பதற்கு ஆற்றல் உடையவன். ஹாலிகுன் அல்லாஹு தஆலா படைக்கக்கூடியவன், ஹல்க் படைத்தல் என்ற சிஃபத்து அல்லாஹுவிற்கு இருக்கிறது, படைத்தல் என்ற சிஃபத்து அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. இந்த படைத்தல் என்ற சிஃபத்தும் ஹாலிக் என்ற பெயரும் இஸ்மு, ஹல்க் என்ற சிஃபத் படைத்தல் என்ற தன்மையும், ஹாலிக் என்ற பெயரும் ஹல்க் என்ற சிஃபத்தும் ஹாலிக் என்ற இஸ்மு அல்லாஹுவிற்கு அசலிலிருந்தே இருக்கிறது. அசல்னா உங்களுக்கு நான் அர்த்தம் சொல்லியிருக்கேன், தொடக்கமில்லா தொடக்கம், அந்த ஸ்டார்டிங்க்கு இன்னொரு ஸ்டார்டிங்க சொல்ல முடியாது, அதாவது ஆரம்பத்திலிருந்து அல்லாஹுவிற்கு அவனிலிருந்து அவனுடன் எப்போதுமே அந்த சிஃபத்து இருந்தது, இனியும் முடிவில்லாத காலம் வரை அந்த சிஃபத்து அவனுக்கு இருக்கும். இப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க எல்லாரும், நரகத்துக்கு போயிட்டாங்க போக வேண்டியவங்க, அங்க இனிமே அல்லாஹு தாலாவுக்கு எதையும் புதுசா படைக்க வேண்டியதா இருக்காது, அதனால இனிமே ஹாலிக்குங்கிற பேர் அல்லாஹ்வுக்கு சொல்ல முடியாது அப்படி சொல்லுவீங்களா? கிடையாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்பும் அவனுக்கு இந்த பெயர் இருந்தது, படைப்புகளை படைத்த பின்பும் இந்த பெயர் அவனுக்கு இருக்கும், படைப்புகளை அழித்த பிறகும் அவனுக்கு இருக்கும், இனி எந்த படைப்புகளையும் படைக்க வேண்டிய ஒரு நிலை இல்லை என்றாலும் அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் இருக்கும். புரியுதுங்களா? அல்லாஹ் என்ற அந்த அலம், அவனுடைய தாத்துடைய பெயரும் அவனுடைய இஸ்முகளும், புரியுதா புரியலையாமா? அல்லாஹ் என்பது அவனுடைய அலம், புரியுதா? அடுத்து இசும், இசும்னா என்ன? அவனுடைய குணங்களை தன்மைகளை குறிக்கக்கூடிய காரண பெயர்கள், ஹாலிக் ரஹ்மான் ரஹீம் கரீம் அசீஸ் கஃபார் ஜப்பார் கஹார், இதெல்லாம் சிஃபத்துகளை உடைய இஸ்முகள். இந்த இஸ்முகளும் அவனுக்கு முன்பே இருந்தன, இனியும் இருக்கும், என்றும் இருக்கும். புரியுதுங்களா? இமாம் அவர்கள் ஹாலிகுன் என்று சொல்லும் பொழுது, நல்ல கவனிங்க, ஹாலிகுன் என்று சொல்லும் பொழுது அதோட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க. அது என்ன வார்த்தை? பிலா ஹாஜத்தின், ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின். இதை ரொம்ப நம்ம கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்த கிதாபை படிக்கும் போது சொல்லியிருக்கிறோம், நம்ம இந்த கிதாபுல படிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதுபோல அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய அகீதாவில், அதாவது சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டிருந்த அகீதா, ஏன்னா பின்னாடி வந்தவங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க, அவங்க எப்படி லாஜிக் அடிப்படையா வச்சு, ஃபல்சஃபா இல்முல் கலாம், புரியுதா, அந்த தத்துவத்தை அடிப்படையா வச்சு அவங்க நம்பிக்கை கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஆதாரம் வந்து லாஜிக் தான், இது அது, இப்படி இருந்தால் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால் இப்படி இருக்கக்கூடாது, லாஜிக் தான். புரியுதா? நமக்கு வந்து லாஜிக் ஆதாரம் அல்ல, நமக்கு எது ஆதாரம்? குரானும் ஹதீஸும். அப்ப சஹாபாக்கள் அடிப்படையில் நம்ம குரான் ஹதீஸை புரியும் பொழுது, அகீதாவை பேசும் பொழுது, எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் நாம ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம், பேசக்கூடாது, ஆதாரம் இல்லாம கூடாது. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி இங்க வரணும், ஹாலிக் அல்லாஹ் படைக்கக்கூடியவன் என்பதை நம்ம குரான்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம், நிறைய வசனங்கள்ல இருக்கு. இங்க இமாம் அவங்க ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்களே, ஹாலிகுன் பினா ஹாஜத்தின், அவன் படைக்கக்கூடியவன் ஆனால் தேவையில்லாமல், பிலா ஹாஜத்தின். அப்படின்னா என்ன என்பதை முதல்ல விளங்கணும். இந்த வார்த்தையை ஏன் இமாம் அவர்கள் சேர்த்தார்கள் என்பதை இரண்டாவது விளங்கணும், மூணாவது அதுக்கு என்ன ஆதாரங்கிறது புரியணும். சரியா? ஓகே. நம்பர் ஒன், இமாம் சொல்றாங்க, ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், படைக்கக்கூடியவன் பிலா ஹாஜத்தின், தேவையின்றி. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, அல்லாஹு தஆலா எந்த ஒரு படைப்பை அவன் படைத்தாலும் அவனுக்கு அந்த படைப்புடைய தேவை ஏற்பட்டு விட்டது, அந்த படைப்பு இல்லாமல் அவனால் இருக்க முடியாது, அவனால் இயங்க முடியாது, அவனால் இயக்க முடியாது என்பதற்காக அந்த படைப்பு அல்லாஹ் படைக்கல. நான் மூணு வார்த்தையும் சொன்ன உங்களுக்கு, ஒன்னு அல்லாஹ் இருப்பது, இன்னொன்னு அல்லாஹ் இயங்குவது, இன்னொன்னு அல்லாஹ் இயக்குவது. இப்ப அல்லாஹு தாலா இருந்தான், இருக்கின்றான், இருப்பான், எல்லாவற்றையும் அவன் தான் இயக்கி கொண்டும் இருக்கிறான். சூரியனை உதிக்க வைக்கிறது யாரு? அல்லாஹ். அடுத்து அந்த சூரியனை மறைய வைக்கக்கூடியது யாரு? அல்லாஹ். மழையை பொழிய வைக்கக்கூடியது யாரு? அல்லாஹ். காற்றை வீச வைப்பது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றா, ஒரு பெண் அவள் பிரசவிப்பதும் அவள் கருவில் குழந்தையை தரிப்பதும் அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாமல் இல்லை. இன்னும் அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான், ஒரு இலை மரத்திலிருந்து கீழே விழுந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்ம் இல்லாம விழுகாது. மா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டப்படி, எல்லாமே அல்லாஹுடைய விதியின்படி, அல்லாஹுடைய நாட்டப்படி, அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தான் நடக்குதுங்கிறான். அல்லாஹ் தான் அவன் தன்னில் இருக்கின்றான். குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன், அவன் சும்மா தூங்கிக்கிட்டு அசதியில இல்லை, அவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அவன்தான் அனைத்தையும் இயக்குகின்றான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ இலல் அர்த், வானத்தின் உச்சியிலிருந்து பூமியின் ஆழம் வரை உள்ள எல்லா காரியங்களையும் அவன்தான் நிர்வகிக்கின்றான். வானத்தின் உச்சியிலிருந்து பூமியின் ஆழம் வரைக்கும், புரியுதா, எல்லா காரியத்தையும். எல்லா காரியம்னா எந்த காரியம்? எல்லாத்தையும். இது அதுன்னு பிரிச்சு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு யார் ஆட்சிக்கு வருவா? குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துதில் முல்க மன் தஷா வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைன் கதீர் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வதூலிஜுன் நஹார ஃபில் லைல் வதுக்ருஜுல் ஹய்ய மினல் மய்யித் வதுக்ருஜுல் மய்யித மினல் ஹய்ய வதர்ஸுகு மன் தஷா பிகைர் ஹிஸாப். எல்லா இரவு பெரிதாகுவதும் பிறகு இரவு சுருங்குவதும், பகல் பெரிதாகுவதும் பிறகு பகல் சுருங்குவதும், ஒருவர் ஆட்சி கட்டில உட்காருவதும் அதிலிருந்து ஒருத்தர் இறங்குறதும், ஒருத்தருக்கு கண்ணியம் கிடைக்கிறதும், ஒருத்தருக்கு இழிவு, ஒருத்தர் இழிவடைகிறதும், எல்லாம் அல்லாஹுடைய நாட்டப்படிதான். அப்ப எல்லாவற்றையும் அல்லாஹு தான் இயக்கி கொண்டிருக்கிறான். ரப்பு தான் எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிறான். நீ பாருங்க, அப்ப அல்லாஹ் இருப்பதற்கும் அல்லாஹ் இயக்குவதற்கும், அல்லாஹ் இருப்பதற்கும் இயக்குவதற்கும் ஏதாவது தேவை என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த படைப்புகளை எதையுமே படைக்கலங்க. புரியுதா? இப்ப இதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப மனிதர்களாகிய நாம், இப்ப நாம் உயிரோட இருக்கிறதா இருந்தா நமக்கு ஏதாவது ஒன்று தேவை. இப்ப நம்ம ஒரு வீடு கட்டணும். எதுக்கு வீடு கட்டுறோம்? மழையிலிருந்து, வெயிலிருந்து, குளிரிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வீடு கட்டுறோம். இல்லைன்னா வாழ முடியுமா? வாழ முடியாது. ஏதாவது ஒரு ஷெல்டர் நமக்கு தேவை. அப்புறம் நம்ம சமைச்சு சாப்பிடுறோம். எதுக்கு? உடல் அப்பதான் உயிர் வந்து நீடிச்சிருக்கும். இப்ப இந்த மாதிரி மனிதர்களாகிய நாம் எதை செஞ்சாலும் அது நமக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி செய்வோம். அது நமக்கு தேவை என்பதற்காக செய்வோம். புரியுதா? இப்படி அல்லாஹ்வுக்கு எதுவும் தேவை, அதனாலதான் அல்லாஹ் படைப்புகளை படைச்சானோ அப்படின்னு யாரும் விளங்கிக்காதீங்க. புரியுதா? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத். அல்லாஹு தஆலா எந்த தேவையும் அற்றவன், அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை. தேவை உள்ளவனாக அவன் ஆகிவிட்டால் அப்ப அவன் படைப்புகளை புலாயிடுவான். ஒரு படைப்புகளின் பக்கம் தேவை உடையவனாக அவன் ஆகினால் அப்ப அவனும் ஒரு படைப்பு போல ஆயிடுவான். இப்ப இந்த உலகத்தில் பாருங்க, ஒவ்வொரு படைப்பும் இன்னொரு படைப்பின் பக்கம் தேவை உள்ளதா இருக்கும். சந்திரன் சூரியனின் பக்கம், புரியுதா? அப்புறமா செடி கொடிகள் சூரியன் சந்திரனுடைய வெளிச்சத்தின் பக்கம், தண்ணியின் பக்கம், காற்றின் பக்கம். எந்த ஒரு படைப்பா இருந்தாலும் இந்த உலகத்துல இன்னொரு படைப்பின் பக்கம் தேவை உள்ளதாக அது இருக்கும். உலகத்தில் உள்ள இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். இப்ப அந்த தேவைக்காக வேண்டி அந்த படைப்பு உழைப்பு செய்து கொண்டே இருக்கும், புரியுதா? இப்ப உணவனுடைய தேவையே இல்லைன்னு வைத்துக்குங்க, ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு தேவையே இல்லைங்க, இந்த உலகம் இயங்குமா? என்னமா சொல்றீங்க? இயங்கவே இல்லை. அவ வீட்டில் உட்காந்துக்கிட்டு சிங்கமும் சிறுத்தையும் தூங்கின மாதிரி தூங்கிக்கிட்டே இருப்பான். ஏன்? பசியே இல்லை, பிரச்சனையே கிடையாது, அல்லாமல் தூங்கிக்கிட்டு இருந்தாலே போதும். 60 வருஷமா இருந்தா கூட தூங்கிய என்னமா கரெக்டா சொல்றேன் இல்லையா? 60 வருஷமா இருந்தா கூட பிரச்சனையே கிடையாது, அல்லாமல் படுத்து தூங்கிக்கிட்டு இந்த பக்கம் படுத்திருப்போம், வலிக்கும், இப்படி திரும்பி படுத்துக்க வேண்டியது, அந்த பக்கமும் வலிச்சா திரும்பி படுத்துக்க வேண்டியது, படுத்துக்கிட்டே தூங்கும்போது வலிச்சுக்கிட்டே இருக்குன்னா உட்காந்து தூங்க வேண்டியது, எப்படியோ தூங்கிய கழிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த பசின்னு இருக்கிறதுனாலதான் எப்படி காட்டில் உள்ள மிருகங்கள் எப்ப வெளியில வருது, அது பசின்னு தேடும் போது வேட்டைக்கு வருது. அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு பசின்னு ஒன்னு அல்லாஹ் வச்சு சுத்த விட்டாங்க. இங்கே இருந்து அமெரிக்கா போறான், ஆஸ்திரேலியா போறான், லண்டன் போறான், சைனா போறான், பாம்பே போறான், டெல்லி போறான், சுத்து சுத்துன்னு சுத்துறான். மொத்தத்துல எதுக்காக வேண்டிய பசி? இந்த பசி பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு இனிமே ஒரு வாரத்துக்கு யாருக்குமே பசிக்காதுன்னு இருந்துச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இனி ஒரு வருஷத்துக்கு யாருமே பசிக்காதுன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு தேவையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்து உலகத்தையே அல்லாஹ் எங்க வச்சுட்டான் பாருங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடக்கூடியவன். இப்ப இப்படி மனிதர்களை பொறுத்த வரைக்கும், படைப்புகளை பொறுத்த வரைக்கும், அந்த படைப்புகள் எதை செய்தாலும் அல்லது எதையும் செய்யாம விட்டாலும் ஒரு தேவையின் அடிப்படையில தான் செய்வாங்க அல்லது செய்யறதை விடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அப்படிலாம் எந்த தேவையும் கிடையாது. ஏன்? அவனுக்கு தேவை என்ற ஒன்றை நீங்கள் வைத்து விட்டால் அவனுக்கு பலவீனம் என்ற ஒன்றை நீங்கள் சொல்லியதாக ஆயிடும். தேவை உள்ளவர்கள் யாராயிடுவாங்க? பலவீனமானவர்கள். யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் அந்த விஷயத்துல வீக்கானவங்க அர்த்தம். சில பேருக்கு காசு, சில பேருக்கு சொத்து சுகம், இப்படி எது அது அவங்களுடைய வீக்னஸ். நம்ம ஒரு பொருள் அல்லாஹுவை தவிர, நல்ல கவனிச்சு கொள்ளுங்க, இது ஒரு தனி விஷயம் தான், இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்க. பொதுவா நம்முடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தேவையான விஷயம் இந்த துன்யால அல்லாஹை தவிர எதை நம்ம ஆசைப்பட்டாலுமா, அல்லாஹுவை தவிர எதை நம்ம ஆசைப்பட்டாலும் சரி அது நம்முடைய வீக்னஸா போயிடும். அல்லாஹுவை ஆசைப்படுவது மட்டும்தான் நம்முடைய தாக்கத், நம்முடைய ஸ்ட்ராங், நம்முடைய என்ன சொல்லுவாங்க, பலம், பலத்துக்கு பவர், ஸ்ட்ரென்த். அல்லாஹுவை தவிர நம்ம எதை ஆசைப்பட்டாலும் சரி அது எல்லாமே நம்முடைய வீக்னஸ். புரியுதா? புரியல, புரியலனாலும் பரவாயில்லை, இன்னொரு வகுப்புல வேணும், இது மட்டும் அடிப்படையா புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹுவை நம்ம ஆசைப்படுறோம்ல, எவ்வளவு வேணாலும் ஆசைப்படலாம், கணக்கு வழக்கு இல்லாம ஆசைப்படலாம். எவ்வளவு நம்ம அல்லாஹ்வை ஆசைப்படுவோமோ அவ்வளவு நமக்கு பவர் கூடிக்கிட்டே போகும், நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கும். துன்யாவை எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுவோமோ, அது எதுவா இருக்கட்டும், துன்யால எதுவா இருக்கட்டும், நம்ம துன்யால உள்ள எதையும் எந்த அளவு ஆசைப்படுவோமோ அந்த அளவுக்கு வீக் ஆகிட்டே போயிடும். நபிமார்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏன்? அவங்க உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர யாரு மேலையும் முகபத்து கிடையாது. அப்புறம் சஹாபாக்கள் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இல்லையா, என்ன இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதனால கேட்கிறேன், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா, புரியலன்னு சொல்றேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஹஜ்ரத் அலி பசி பட்டினிலேயே வாழ்ந்தவருங்க. அலி ரதியல்லாஹு அன்ஹு எப்படி வாழ்ந்தவங்க? அவரு பன்னெண்டு வயசுல களிமா சொன்னதிலிருந்து வாழ்நாள் வரைக்கும் வயிறார சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு நம்ம திங்கிறோம் பார்த்தீங்களா, சட்டி சட்டியா, குண்டா குண்டா, அண்டா அண்டாவா, அதுவும் பத்தல. எப்படி உமா சட்டி சட்டி ஆக்கி போட்டா கூட என்ன சொல்றீங்க, எல்லாம் ஆக்கி வச்சிருப்பாங்க, பிரியாணியும் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் பாப்பீங்க, அப்பளம் பறிக்கலையா அப்படிம்பீங்க. ஏன்னா பிரியாணிக்கு எதுக்குடா அப்பளம், அப்புறம் அப்படி பார்த்துட்டு ஊறுகாய் இல்லையா, ஏன்னா இன்னும் நாலு வயிற்று நிற்கிறதுக்கு வயிற்றுக்குள்ளார. அவங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க, அவங்கெல்லாம் ஒரு வாய் உருப்படியா கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சஹாபி 13 பேர் சேர்ந்து தூக்குற ஒரு கதவை அசால்ட்டா புடிங்கி தூக்கிப்பட்டார். யாரு அழிறது இல்ல, எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறத, 13 பெரிய பலசாலிகள் தூக்குற ஒரு கதவு, கோட்டை கதவு. 13 பேர் தான் ரொம்ப பலசாலி, நம்மள மாதிரி ஒல்லி பிச்சான் சொல்லி பிச்சான் கிடையாது. என்ன நல்ல பெரிய போல்டா இருப்பாங்க பாத்தீங்களா, வெயிட் லிப்ட் பேரு, அந்த மாதிரி 13 பேர் சேர்ந்து தூக்குற கதவை இப்படி பேப்பர் தூக்கி போடுற மாதிரி ஒரு கை பிடிச்சு புடிக்கிட்டாரு. இது கதவுங்கிறது எப்படி நாலு பக்கமும் அங்கிள் போட்டு ஃபிட் பண்ணியில வச்சிருப்பாங்க பூட்டி இருக்கிற கதவை. அவர் போய் என்ன செஞ்சாரு, இந்த கொடியில காயிற துணியை தூக்கி போடுற மாதிரி அசால்ட்டா புடிங்கி தூக்கி போட்டார். முடிஞ்சு போச்சு. எதனால முடிஞ்சிச்சு, அவரால் நம்மளால முடியுமா, அதோட பொத்துனு வந்துடும், அவ்வளவுதான் அவ்வளவுதான்ப்பா. எதனால அங்க முடிஞ்சிச்சு, அவங்க உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எதுவுமே கிடையாது, நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர எல்லாமே இருக்கு. தட் இஸ் தி டிஃபரன்ஸ். குப்பை, கூலம், நஜிசு, சைத்தான், ஹபாசத்து, எல்லா கெட்டது நம்ம உள்ளத்துல இருக்கு. இல்லாதது ஒண்ணுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய முஹப்பத்து மட்டும்தான். என்ன சொல்றேன், உங்களை மாதிரி அவுலியாக்களை சொல்லல, எனக்கு சொல்லிக்கிறேன். அப்ப சரி விஷயத்துக்கு வாங்க நம்ம போவோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்ப இந்த துன்யால நம்ம எதை செஞ்சாலும் எதை விட்டாலும் ஒரு ஹாஜத்தின் அடிப்படையில் தான் நம்ம செய்யறோம் விடுறோம். நமக்கு இப்படி ஒரு தப்பான கற்பனை வந்துவிடக்கூடாது. அது என்ன தப்பான கற்பனை, நமக்கு இருக்கிற மாதிரி தேவை அல்லாவுக்கு இருக்கும், அதனாலதான் இந்த படைப்புகளை படைச்சானோ, அரிசு அல்லாஹ் படைச்ச அரிசுக்கு மேல உயர்ந்திருக்கிறான். ஓ, ஒருவேளை அல்லாஹ் இருக்கிறதுக்கு அரிசு தேவை போல இருக்கு. அல்லாஹ் குருசியின் மீது தனது பாதத்தை வைத்திருக்கிறான். ஓ, அல்லாஹ் கால் வைக்கிறதுக்கு குருசி தேவை போல இருக்கு. இல்லை, அல்லாஹு தஆலா கலமை படைத்தான், அவனுக்கு கலமுடைய தேவை இல்லை. அல்லாஹ் அல்லௌஹுல் மஹ்ஃபூதை படைத்தான், அதனுடைய தேவையும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் அரிஷை படைத்தான், அதனுடைய தேவையும் அவனுக்கு இல்லை. அல்லாஹ் குருசியை படைத்தான், அதனுடைய தேவையும் அவனுக்கு இல்லை. ஏழு வானங்களை படைத்தான், வானவர்களை படைத்தான், ஜிப்ரீலை படைத்தான், மீகாயிலை படைத்தான், இஸ்ராஃபீலை படைத்தான், மலக்குல் மௌத்தை படைத்தான், மனிதர்களை படைத்தான், ஜின்களை படைத்தான், கோடான கோடி உயிரினங்களை அல்லாஹு தஆலா படைத்தான், படைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த படைப்புகளில் எதையும், இந்த படைப்பு தனக்கு தேவை, இந்த படைப்பு இல்லைன்னா தன்னால இருக்க முடியாது, இயங்க முடியாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையும் அவன் படைக்கவில்லை. وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. அவனுக்கு வீக்னஸ் எதுவுமே கிடையாது. அவன் நண்பர்களை வைத்திருக்கிறான். எதனால நண்பர்களை வைத்திருக்கிறான், பிரியத்தினால வச்சிருக்கிறானே தவிர அவனுக்கு பலவீனம் என்பதற்காக வைத்தல. இப்ப நமக்கும் நண்பர்கள் இருப்பாங்க, எதுக்கு, ஏதாவது அவன்கிட்ட இருந்து அப்பலாங்கிறதுக்காக வேண்டி. ஓப்பனா சொல்லுங்க, கேட்கணுமா, காரியம் ஏதாவது ஆகணுங்கிறதுக்காக வேண்டி. இஹ்லாசா நண்பர்களை வச்சிருப்போமா, நம்ம கொடுக்கறதுக்காக வச்சிருப்போமானா, கிடையாது. அவன்கிட்ட இருந்து கொடுக்கறதுக்காக வச்சிருப்போம். பொதுவா சொல்ற இருக்கிறது நாட்டில் நடக்கிறத சொல்ற. என்ன அல்லாஹுக்கு அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் நண்பர்களை வச்சிருக்கிறான். மலக்குகள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள், நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நண்பர்கள். எதனால அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற நண்பர்களை, அவங்க மேல உள்ள முஹப்பத்துல. அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, நல்லவங்களா இருக்கிறாங்க, அந்த முகப்பத்தினால அல்லாஹ் நண்பர்களை வச்சிருக்கிறானே தவிர எந்த நண்பனுடைய தேவையும் அல்லாஹ்வுக்கு இல்லை. இப்ப பாருங்க, இப்ப கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், அவன் படைக்கின்றான். எந்த ஒரு படைப்பையும் தேவைக்காக வேண்டி அவன் படைக்கல, எந்த ஒரு படைப்பையும். அப்ப என்ன அர்த்தம் இங்க இமாம் சொல்ல வர்றாங்க, தேவைக்காக மட்டும் ஒரு விஷயத்தை செய்வது அது படைப்புகளுடைய தன்மை. தேவைக்காக மட்டும் ஒன்றை உருவாக்குவது அது படைப்புகளுடைய தன்மை. இப்போ மனிதன் விமானத்தை உருவாக்குனா, ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு போனு, ஒரு கேமரா, இதெல்லாம் எதுக்கு செய்யறாம? அவனுக்கு தேவை அது, அது இல்லைன்னா அவனால இயங்க முடியாது. இப்ப கார் இல்ல, பைக் இல்ல, ஸ்கூட்டர் இல்ல, ஆட்டோ இல்ல, ஒருத்தருமே வரமாட்டீங்க. அந்த காலத்துல மாதிரி நடந்தே வந்துருவோம். இமாம் புகாரி இங்க இருந்து மக்கால இருந்து மதினா போனாங்க, மதினால இருந்து ஈராக் போனாங்க, நடந்தே போய் படிப்புன்னு வருவீங்களா? இவ்வளவு வசதி இருந்த யாரும் பத்து நாளைக்கு பத்து பேர் ஆப்சென்ட் ஆகுறீங்க. அப்ப மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவன் எதையும் செய்யறான் என்றால் எதுக்காக செய்யறான்? தேவைக்காக செய்யறான். அப்ப தேவை என்று ஒன்று இருக்குமே ஆனால் அங்க அடுத்து என்ன வந்துடும்? பலவீனம் வந்துடும். இதுதான் கருத்து. அல்லாஹு தாலாவுக்கு தேவை இல்லை, பலவீனமும் இல்லை. அல்லாஹுவிற்கு எவ்வித தேவையும் இல்லை, எவ்வித பலவீனமும் இல்லை. ஓகேவா? சரி, இப்ப இது சம்பந்தமா நம்ம ஏற்கனவே சொன்ன வசனங்களையும் இன்னும் சில வசனங்களையும் நம்ம பார்ப்போம். இமாம் அவங்க சொல்கிறார்கள், சூரத்துல் தாரியாத், சரியா, 51வது அத்தியாயத்தினுடைய 56, 57, 58. இப்பாருங்க, அதில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களை நான் படைத்தேன், ஜின்களை நான் படைத்தேன், எதற்காக? அவர்கள் என்னை வணங்குவதற்காக. புரியுதுங்களா? நல்ல கவனிங்கம்மா. அல்லாஹுடைய படைப்புக்கு நோக்கம் இருக்கும், அல்லாஹுடைய படைப்புக்கு நோக்கம் இருக்கும், குறிக்கோள் இருக்கும். அவனுக்கு அது தேவை என்பது இருக்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, அவனுக்கு அது தேவை என்பதற்காக அவன் அதை செய்தாங்கிறது கிடையாது. ஆனா ஒவ்வொரு படைப்பை அல்லாஹ் படைச்சதும் ஒரு ஞானத்தின் அடிப்படையில தான் அல்லாஹ் படைச்சிருப்பான். எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹு தஆலா வீணாக படைக்க மாட்டான். வீணான வேலையை செய்யறது யாருடைய காரியம்? மனிதர்கள், அதாவது புத்தி இல்லாதவங்க, அறிவு இல்லாதவங்க. ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கான், என்னப்பா செய்யற, சும்மா செய்யறங்கிற, என்ன உனக்கு ஒரு வேலை இல்ல, அறிவு இல்ல, புத்தி இல்ல, மண்டையில மசாலா இல்ல, எதுக்கடா சும்மா போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னு கேப்பீங்க. சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா படைச்சாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு அல்லாஹ் சூரியனை படைச்சான், சூரியன் மனிதர்களுக்கு வெளிச்சம் தரதுக்காக வேண்டி படைச்சான், அல்லாஹுக்கு பிரயோஜனம் தரதுக்காக வேண்டியா? அதான் வித்தியாசம். புரியுதா? இப்ப அல்லாஹு தஆலா உணவுகளை படைச்சான், யாருக்காக படைச்சான்? அவன் உங்களுக்காக இந்த பூமியில் உள்ளதை படைத்தான், உங்களுக்காக, நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக, நீங்க அதனால ஒரு நன்மையை அடைய வேண்டும். இப்ப சூரியன், சந்திரன், காற்று, மேகம், மழை, கடல், இதனால பிரயோஜனம் பெறக்கூடியவர்கள் யாருங்க? மனிதர்கள். நீங்க படிச்சு பாருங்க, குர்ஆன்ல எவ்வளவு வசனங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய நியமத்துகளை சொல்றான். இதெல்லாம் மனிதர்களுக்காக அல்லாஹ் படைச்சான். புரியுதா? அவனுக்கு தேவைங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சான். எந்த ஒன்றையும் தனது தேவைக்காக அல்லாஹ் படைக்கவில்லை. தேவை என்ற தன்மையிலிருந்து அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப தேவை அவனுக்கு இல்லை என்பது வேறு, அவனுடைய படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்பது வேறு. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. சில அறிவாளிகள் லாஜிக்ல சொல்லுவாங்க, அது தப்புங்கிறது தான் இங்க இமாம் பதிவு செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நோக்கத்தை சொல்லக்கூடாதும்பாங்க, அல்லாஹ்வுடைய படைப்புக்கு காரணத்தை சொல்லக்கூடாதும்பாங்க, அது தப்பு. அப்ப அல்லாஹு தஆலா எதையும் வீணாக படைக்கக்கூடியவனா? அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானகமா ஹலக்தஹாதா பாத்திலா, ரப்பே நீ பரிசுத்தமானவன், நீ வீணாக எதையும் படைக்க மாட்டாய். வீணாக படைக்க மாட்டாய்னா என்ன அர்த்தம்? நோக்கம் இல்லாமல், நோக்கத்தோட செய்யறது சரி, நோக்கம் இல்லாமல் செய்யறது வீண். அப்ப வீணாக நீ எதையும் படைக்க மாட்டாயின்னு அல்லாஹ் நம்மளை புகழ சொல்றான் அல்லாஹ். இப்ப நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நோக்கம் இல்லைங்கிறீங்க, லாஜிக் பேசுறீங்க. நம்ம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய படைப்புக்கு தேவை இருக்காது, அவனுக்கு இந்த படைப்பு இருந்தாதான் என்ற தேவை அல்லாஹ்வுக்கு இருக்காது. படைப்புகளை படைத்தான் படைப்புகளுடைய தேவைகளுக்காக, படைப்புகளை படைத்தான் படைப்புகளின் தேவைகளுக்காக படைச்சான். புரியுதுங்களா இல்லையா? யாருக்காக படைக்கல? தன்னுடைய தேவைக்காக அல்லாஹ் எதையும் படைக்கல. ஆனா ஒவ்வொரு படைப்பையும் அல்லாஹ் ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறான். அப்ப மனிதர்கள் ஜின்கள் அல்லாஹ் படைச்சதனுடைய நோக்கம் என்ன? இல்லாலியாபுதூன், தன்னை வணங்குவதற்காக. புரியுதா? சரி, அப்ப தனக்கு ஹாஜத்துக்காக படைக்கல என்பதுதான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மா உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின். 51-57 அடுத்தது, எப்பா நான் உங்கள்ட்ட சாப்பாடு எதையும் கேட்கலையப்பா. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுத்இமூன். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு உணவு கொடுக்கணும்னு நான் விரும்பல, எனக்கு அது தேவை கிடையாது. இன்னல்லாஹு ஹுவ ரஸ்ஸாகுல் குவத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவன்தான் எல்லோருக்கும் அளவின்றி கணக்கின்றி உணவளிக்கக்கூடியவன். புரியுதுங்களா? அவனுடைய உணவு அளிக்கக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு வந்து யாருமே கண்டிஷன் போட முடியாது, யாருமே லிமிட் போட முடியாது. புரிஞ்சா? அர்ரஸாக் ذுல் குவத்தி, ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், ரொம்ப பலமானவன். அல்மதீன், ரொம்ப உறுதிமிக்கவன், பலமிக்கவன், உறுதிமிக்கவன். அடுத்து பாருங்க, சூரா ஃபாத்திர் 15 வசனம் எழுதி கொள்ளுங்க. இப்ப நேரம் இல்லை, கவனிங்க. சூரா ஃபாத்திருடைய 35 அத்தியாயத்தினுடைய 15 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்கள். நீங்கள் எல்லாம் முழுமையான புகழுக்குரியவன். அவன் யார்கிட்டயுமே எப்போதுமே தேவையாக மாட்டான். இப்ப மனிதர்கள் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இன்னொருத்தர் பக்கம், மனைவி கணவனின் பக்கம், பிள்ளைகள் பெற்றோரின் பக்கம். புரியுதா? சில நேரங்களில் கணவன் மனைவியின் பக்கம், முதலாளி தொழிலாளியின் பக்கம், தொழிலாளி முதலாளியின் பக்கம், மக்கள் அரசரின் பக்கம், அரசர் மக்கள் பக்கம். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் மனிதர்கள் இன்னொருவரின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால எல்லா புகழும், அதாவது நிறைவான புகழை கொண்டு மனிதர்களை புகழ முடியாது. தேவை உள்ள மனுஷனை எப்படி நம்ம புகழ முடியும்? செல்ஃப் சஃபிஷியன்ட், அவன் நிறைவானவன், அவன் ஒருத்தன் தான், ரப்பு தான். அப்ப அவன் தான் முழுமையான புகழுக்கு தகுதி உடையவன். அடுத்து பாருங்க, சூரா முஹம்மத் அதுல 38 வசனம், வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ்தான் நிறைவானவன். வல்லாஹுல் கனியு, அல்லாஹ்தான் நிறைவானவன், வ அன்துமுல் ஃபுகரா, நீங்க தான் பக்கீருங்க எல்லாருமே. புரியுதா? ஆனா யாருக்கும் பிடிக்காது பக்கீருன்னா. என்ன எவ்வளவு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எங்களை போய் பக்கீருங்கிறீங்கன்னு சொல்லிட்டு, அப்படிதானே? எல்லாம் பக்கீர் இல்ல என்னமா? எல்லாம் பக்கீர். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரஹமத் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவு. நம்ம காசு பணம்லாம் என்னத்துக்கு ஆகுறது? ஒண்ணும் கிடையாது. வல்லாஹுல் கனியு வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ்தான் செல்வந்தன், நிறைவானவன், முழுமையானவன். வ அன்துமுல் ஃபுகரா, நீங்க எல்லாம் பக்கி இருக்கிறான். எல்லாருமே பக்கி, எல்லாம் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அவனும் பக்கி. قل أغير الله أتخذ وليا فاطر السماوات والأرض وهو يطعم ولا يطعم. سورة الأنعام உடைய 14 வசனம், الأنعام உடைய 14 வசனம். அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, அல்அன்ஆம்ல 14, நபியே நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, கவனிங்க மாங்க கவனிங்க, நபியே நீங்க அந்த மக்களை பார்த்து கேளுங்க, ஏன்பா அறிவாளிங்களா, அல்லாஹுவை தவிர்த்து இன்னொருவரை நான் எனக்கு கார்டியனா எடுத்துக்கொள்ளணுமா? நான் எனக்கு பாதுகாவலரா, என்னுடைய கடவுளா நான் ஆக்கணுமா? அந்த அல்லாஹு தாலா அவன் தான் வானங்களை படைத்தான், அவன் தான் பூமியை படைத்தான், அவன் தான் உணவளிக்கிறான், அவனுக்கு உணவளிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வை விட்டுட்டு நான் இன்னொருத்தரை போய் கார்டியனா எடுத்துக்கணும்னு சொல்றியே, என்னப்பா அறிவு இது? இப்ப மனிதர்கள் உலகத்துல யாரையெல்லாம் தங்களுக்கு கடவுளாக கார்டியனா எடுத்துக்கிறாங்களோ கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அது கல்லா மண்ணா இருந்தாலும் கூட அதுக்கு போய் சாப்பாடு வைப்பான். அதுக்கு கல்லு மண் அதுக்கு போய் சாப்பாடு வைப்பான். ஏண்டா நீ சாப்பாடு கொடுக்கற, அது எப்படா உனக்கு சாப்பாடு கொடுக்கும்? இவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றாரு, டேய் நான் சாப்பாடு கொடுக்கறேன்டா உனக்கு, எனக்கு எந்த சாப்பாடுடைய தேவையும் கிடையாது. அப்ப உணவளிக்கக்கூடிய கடவுளை வணங்கு என்று சொன்னால், உணவளிக்கக்கூடிய கடவுளை விட்டுவிட்டு உணவளிக்கப்படக்கூடிய கடவுளை போய் வணங்குறேன். அது சாப்பிடுது சாப்பிடலங்கிறது ரெண்டாவது விஷயம். இங்க பாருங்க, சாப்பிடாமலேயே இவ்வளவு கொடுக்கறானுங்களே, சாப்பிட்டா என்ன ஆகும், நமக்கு சாப்பாடு கிடைக்காது. அந்த மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், இங்கேயோ ஒரு ஊர்ல எப்பயோ ஒரு நாள் ஒரு சாமி பால் குடிச்சிருச்சான், அவ்வளவுதாங்க. ஒரு லிட்டர் பால் அப்ப 10 ரூபா வித்துக்கிட்டு இருந்தது 100 ரூபா ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலைக்குள்ளார அந்த சாமி பால் குடிக்குது பால் குடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் வாங்கிட்டு போய் சாமி தலையில ஊத்தி பிள்ளைங்களுக்கு பால் இல்லாம ஆக்கிட்டானுங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? என்னமா அது? என்னமோ அது வேறம்மா, அதை பத்திலாம் நம்ம இப்ப ஆராய்ச்சி போல. இந்த சம்பவம் கேள்விப்பட்டீங்களா? அப்பெல்லாம் நீங்க பிறந்திருந்தீங்களா? அவ பாருங்க, எங்கேயோ ஒரு ஊர்ல எவனோ என்னமோ அது எல்லாருக்கிட்ட பால் குடிச்சிருச்சுன்னு சொன்ன உடனே இங்க வீட்டுல யாருக்குமே பால் இல்லாம ஆகிட்டாங்க. 10 ரூபா பால 100 ரூபா 150 ரூபா அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளார எங்கேயோ போயிருச்சு. பால் பாக்கெட்டே கிடைக்கல கடைசியில் கடையில, எல்லாம் வாங்கிட்டு போய் ஊத்துறான். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். நினைச்சு பாருங்க முட்டாள்களுடைய காரியத்தை. அப்ப சாப்பிடாம இருக்கும்போதே கொண்டு போய் ஆப்பிள் பழம் மாலைப்பழம் தேங்காய் இப்ப கொண்டு போய் அந்த தேங்காய் எல்லாம் கொடுத்து நமக்கு தேங்காய் சட்னி கிடைக்க மாட்டேங்குது. என்ன எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க, எவ்வளவு வேலையாகி போச்சு, சட்னி இல்லாம இட்லி சாப்பிட முடியுதா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன இப்ப பாருங்க பைத்தியக்காரனுவ அல்லாஹ் சொல்றான், டேய் சாப்பாடு கொடுக்கற ரப்ப வணங்குகடான்னு சொன்னா, சாப்பாடு நீங்க யாருக்கு கொடுக்குறீங்களோ அந்த அங்க கடவுளை போய் வணங்க போறீங்களே. எப்படி உணவளிக்கக்கூடிய கடவுளை வணங்கு என்று நபி உங்களை அழைக்கிறார், அதை விட்டுவிட்டு உணவளிக்கப்படக்கூடிய கடவுளை போய் வணங்குறீங்களே, எவ்வளவு நுணுக்கமா அல்லாஹ் கேட்க சொல்ற பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு அழகான வசனம் அல்லாஹ். அன்னஆமுடைய 14 குல் அகைரல்லாஹி அத்தகிது வலியன் ஃபாத்திரி ஸமாவாத்தி வல் அர்தி வஹுவ யுத்இமு வலா யுத்அம். அவன் உணவளிக்கிறான், அவனுக்கு உணவளிக்கப்படுவதில்லை. சரி, இப்ப இந்த வசனம் இதெல்லாம் நீங்க நல்லா புரிஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்துக்குள்ளார அந்த பிலா ஹாஜத்தின்கிற கருத்து இருக்கு. அதுக்குள்ளார என்ன கருத்து இருக்கு? அல்லாஹு தாலா எந்த ஒரு படைப்பை அவன் படைத்தாலும் அவனுக்கு தேவையில்லை. தேவையிலேயே ஒரு பெரிய தேவை என்ன தேவை? சாப்பாடு தான், உணவளி உணவு தான் தேவை. யாரா இருந்தாலும் ஒரு தேவை என்று ஒன்று இருக்குமேனால் அந்த தேவையிலேயே பெரிய தேவை சின்ன தேவை எல்லாமே என்ன, முதல்ல மெயினா சாப்பாடு தான். அதுவே அவனுக்கு இல்லைன்னு சொன்னா அப்புறம் வேற என்னடா இருக்கு? என்னமா சாப்பிட்டதுனாலதான் நமக்கு தூக்கம் வருது, சாப்பிட்டதுனாலதான் எல்லாமே இருக்குது, உடல் உள்ள எல்லா தேவைகளும் சரி எதனாலதான் ஏற்படுது. இப்ப பாருங்க, மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த ரெண்டு பேரையும் கிறிஸ்தவர்கள் வந்து கடவுளா கும்பிட ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் கேட்டா, அறிவாளிங்களே இங்க வாடானா, அறிவாளிங்களே இங்க வாங்கடா. ஏண்டா இந்த ரெண்டு பேரும் உயிர் வாழும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அல்லாஹ் எப்படி கேக்குறா? இந்த ரெண்டு பேரும் உயிர் வாழும் பொழுது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, இவங்களை போய் நீ கடவுளுங்கிற? ஏன், எப்ப சாப்பாடு இல்லாம உயிர் வாழ முடியாதுங்கிற நிர்பந்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பலவீனமானவர்கள். எப்ப உணவு தேவை என்ற அவசியம் அவங்களுக்கு இருந்துச்சோ அப்ப உடல்ல அசுத்தங்கள் இருக்கும், புரியுதா? அந்த உணவு இல்லை என்றால் அவர்களுக்கு சோர்வு அசதி மயக்கம் அப்புறம் மௌத்து. காணா குலானி தாம், அல்லாஹ் சொன்ன ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கப்பா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களை போய் கடவுள்னு சொல்றியே, ஏன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப சாப்பாடு அவங்களுக்கு தேவை. அந்த சாப்பாடை பயிரிட்டு அறுவடை செய்து கொண்டு வரக்கூடியவங்க தேவையா இல்லையா? அப்படி இல்லாம நம்ம சாப்பிட முடியுமா? இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? சோறு பிரியாணி சாப்பிடுறீங்க. இது எங்க இருந்து வருது? ரைஸ் எங்கெங்க இருந்தா நாட்டில இருந்து வருது, பாகிஸ்தான்ல இருந்து வருது, ராஜஸ்தான்ல இருந்து வருது, ஜெய் பஞ்சாப்ல இருந்து வருது. பாஸ்மதி இல்லாம பிரியாணி ஆக மாட்டீங்கல்ல, இப்ப அங்கிருந்து அவன் ஒருத்தர் யாரு கஷ்டப்பட்டானோ பாவன் தலையில தூக்குனானோ வெயில நின்னானோ மலையில நின்னானோ அறுவடை செஞ்சானோ தூக்குனானோ இறக்குனானோ இங்க மேடம் போய் வாங்கிட்டு வந்துமா சூப்பரா இருக்குங்கிறாங்க. ஏப்பா அவங்களுடைய உழைப்பு இல்லாம உனக்கு வந்திருக்குமா? அப்ப நீ உணவின் பக்கம் தேவை உள்ளவனா இருக்கிற, அந்த உணவு மேசைக்கு வர்றதுக்கு 100 பேருடைய உழைப்பு தேவை இருக்கு. அப்ப படைப்பு அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒன்றின் பக்கம் தேவை உள்ளவர்களாக ஆகிவிட்டாலே படைப்பாயிட்டாங்களப்பா. அவர்களை எப்படி கடவுளாக்குற, அண்ணா எவ்வளவு நுணுக்கமா கேட்கிறான் பாருங்க. சூரா அல்-மாயிதால 5வது அத்தியாயத்தில் 75வது வசனம் அல்லாஹ் சொல்றான், இப்பா ஈசா மசீஹ் யாருப்பா, அவங்க வந்து மரியமுடைய மகன். யாருடைய மகன்? அல்லாஹுக்கு போய் தந்தை இருக்குன்னு சொல்ல முடியுமா, தாய் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க அவங்க, அவங்க ஒரு தூதர், நிறைய தூதர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வாழ்நாள்ல, வாழ்க்கை வாழும் பொழுது சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். உந்தோர் கைஃபன் உபயினுலகுமுல்லாய, அத்தாட்சிகளை நாம் அவர்களுக்கு எப்படி விவரிக்கிறோம் என்று நவியை நீங்கள் கவனியுங்கள். ஆனால் சும்மந்தோர் அண்ணாயுப்பக்கோன், இவ்வளவெல்லாம் தெளிவாக புரிய வைத்தும் அவர்கள் எப்படி குழம்புகிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். அவங்க எப்படி சத்தியத்தை விட்டு திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் நீங்கள் கவனியுங்கள். புரிஞ்சுச்சா? அப்ப இந்த வசனங்களிலிருந்து இமாம் அவர்கள் நமக்கு சுருக்கமா இந்த வார்த்தையை சொல்றாங்க. எந்த வார்த்தையை? இன்னொரு ஹதீஸ் பாருங்க, இமாம் முஸ்லிம் அறிவிக்கிறாங்க அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹிடம் இருந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடம் இருந்து சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸுக்கு பேர் என்ன? ஹதீஸ் குதுசி. கவனிங்க என் அடியார்களே, அரபிய ஒரு தடவை படிச்சுதான் பார்த்து சொல்றேன், كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك في ملكي شيئا يا عبادي لو أن أولكم وآخركم وإنسكم وجنكم قاموا في صعيد واحد فأعطيت كل إنسان مسألته ما نقص ذلك عندي الا كما ينقص المخيط اذا ودخل البحر. يعني பாருங்க, அல்லாஹ் تعالی சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க, என் அடியார்களே உங்களில் முந்தியவர்கள் உங்களில் பிந்தியவர்கள், அதாவது என்ன அர்த்தம், from a to z, ஆதம்ல இருந்து கடைசி ஆள் வரைக்கும் எல்லாரும், அப்புறம் ஜின்கள் மனிதர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாயிட்டாலும் எனக்கு ஆட்சியில ஒன்னும் கூடிட போறதில்ல. நீங்க முன்னோர் பின்னோர் ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப கெட்ட பசங்களாயிட்டாலும் கூட என் ஆட்சியில எதையும் அது குறைக்க போவதில்லை. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முன்னோர் பின்னோர் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வந்து எல்லாரும் கேட்கறீங்க, நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாலும் கூட ஒரு ஊசியை கடலில் நுழைத்தால், ஒரு ஊசியை கடலில் நுழைத்து எடுத்தால் அந்த ஊசி தண்ணீரில் எந்த அளவை குறைத்து விடுமோ அதை விட எதையும் எனது கஜானாவில் குறைக்க முடியாது. என்னங்க குறைக்க முடியும், ஒரு ஊசியை தண்ணீர்ல விட்டு எடுத்தா ஏதாவது ஒட்டுமா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ராஸிகும் பிலா முனஸின், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் உணவளிக்கக்கூடியவன். ராஸிகும் பிலா முனஸின், அவனுக்கு சில அவன் வந்து நமக்கு உணவளிக்கிறதுனால அவன் ஒரு பட்ஜெட்டை போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க, கல்யாணம் பண்ணணும், சில பேர் கல்யாணம் பண்ணிருப்பீங்க, இனிமே பண்ண போறவங்க இருப்பீங்க. இப்ப பொதுவா புதுசா ட்ரெண்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, என்ன சம்பளம் வாங்குறாரு என்னமா? முன்னாடிலாம் அப்படி கிடையாது, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் பையன் நல்ல பையனா இருக்கானு சொல்லிட்டு அம்மா அத்தா பாப்பாங்க, சரின்னு கட்டி வச்சிருவாங்க. அவன் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, வந்து கஷ்டப்பட்டு என்ன செஞ்சாலும் சரி, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பையன் கை கால் சலாமத்தா இருக்கா, உழைச்சி சாப்பிடுவோம்னா கேட்டு. இப்பெல்லாம் எப்படின்னு சொன்னா என்னமா கேட்பாங்க, சஃபியா பையன் எங்க வேலை செய்யறாரு, வெளிநாட்டில் போறாரு, வெளிநாட்டில் வேலை செய்யறாரா, சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னகிட்ட சில பேர் அந்த மாதிரி கேட்டாங்க, நான் சொன்னேன், இந்த பார்ப்பா எங்க ஏரியால 2 ஏடிஎம் மிஷின் இருக்கு, பேசாம உன் பொண்ணை போய் அது கட்டி வச்சிரு, உன் பொண்ணை போய் அந்த ஏடிஎம் மிஷினுக்கு கட்டி வச்சிரு, பிரச்சனையே இருக்காது. காசு எடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவன் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டே இருப்பான், எடுத்துக்கிட்டே இருக்க பிரச்சனையே இருக்காதுப்பா. ஓடு 15 இடத்த விட்டு காலி பண்ணிட்டேன். என்ன இப்போ வந்து இது என்ன ஆயிடுச்சு? இது இது ஒரு ட்ரெண்டு. பையன் படிச்சிருக்கிறாரு, பையன் வந்து நல்ல பையன், ஒழுக்கமான எல்லாம் இருக்கட்டுங்க, என்னங்க சம்பாதிக்கிறாரு? என்ன அந்த மாதிரி கேட்டா சரி, நம்ம அது பயனுக்கு போயிடுவோம். அப்புறம் அது விட்டுருக்க விஷயத்துக்கு வாங்க. அப்ப உலகத்துல எதா இருந்தாலுங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு பட்ஜெட் பண்ணும், புரியுதா? இப்போ வந்து 15,000 சம்பாதிக்கிற வேலைக்கு விட்டு என்ன, அப்புறமா ஏன்னா எப்படி சிட்டியில வந்து வாடகை கொடுக்க முடியும், அப்புறம் புள்ள பிறந்தா பிள்ளைக்கு வந்து செலவு பண்ணுமே, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, எல்லாம் இப்படியே கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க, புரியுதா இல்லையா? நல்லா புரியுது. இங்க பாருங்க, ரப்புல் ஆலமீனுக்கு இப்படி கணக்கு போட வேண்டிய அவசியம்லாம் இல்லைங்க. அல்லாஹு தஆலா உலகத்தை படைச்ச நாள்ல இருந்து சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், மரத்திலிருந்து பணம் வந்துகிட்டே இருக்கு, பூமியிலிருந்து தானியங்கள் வந்துகிட்டே இருக்கு, மேகத்திலிருந்து மழை பொழிஞ்சுகிட்டே இருக்கு. ஏதாவது இந்த வருஷம் நான் வந்து நிறைய வந்து தானியங்களை வந்து பூமியிலிருந்து வெளியாக்கிட்டேன், அதனால அடுத்த வருஷம் வந்து நான் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு ஏதாவது சிரமம் உலகத்துல என்னைக்காவது எங்கேயாவது எப்பயாவது நடந்திருக்கானா? கிடையாது. அதான் இமாம் சொல்றாங்க, ராஜிகுன் பிலா முகுனத்தின், அவனுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவனுக்கு அவனுடைய கஜானா குறைய போறது கிடையாது. ஹதீஸ்ல கடைசியா படிச்சோம்ல, எப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கூட, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா கூட அல்லாஹ்வுடைய கஜானால எவ்வளவுதான் குறையுமா? ஒரு ஊசிய கடலில், உங்க வீட்டு கிளாஸ்ல இல்ல, கடலில் நுழைச்சி எடுத்தா எவ்வளவு குறையுமோ அந்த அளவு தாண்டா குறையும் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப ஹாலிகும் பிலா ஹாஜத்தின் ராசிகுன் பிலா முகுனத்தின். அப்ப நம்ம நம்ம கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எப்படிப்பட்ட சிஃபத்துடையவன் என்றால், அவன் தான் படைப்புகள் எல்லாத்தையும் படைச்சான். படைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது. படைக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது, புரியுதா? நிறைய குரானுடைய வசனங்கள் இருக்கு, கவனிச்சு கொள்ளுங்க அதெல்லாம். அப்ப அந்த படைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன், படைத்தல் என்ற தன்மைக்கு அவன் மட்டுமே தகுதியான அந்த ரப்புல் ஆலமீன், படைப்புகளை ஒரு நோக்கத்துக்காக குறிக்கோளுக்காக படைக்கின்றான், தேவைக்காக படைப்பதில்லை. அதாவது அவனுக்கு தேவை என்பதற்காக படைப்பது கிடையாது. ஒரு படைப்பு இன்னொரு படைப்புக்காக அல்லா படைப்பான், ஒரு இன்னும் நிறைய நோக்கங்கள் இருக்கு அல்லாஹ் படைக்க, அல்லாஹ் படைப்புகளை படைக்கிறதுல 1000 நோக்கங்கள் இருக்கலாம், புரியுதுங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகள் படைக்கப்பட்டது அல்லாஹ்வுக்கு அந்த படைப்பின் பக்கம் தேவை இருந்துச்சு, அவன் இருப்பதற்கும் இயங்குவதற்கும் இயக்குவதற்கும், அதனால அந்த படைப்புகளை படைத்தான் என்று சொல்லக்கூடாது. அதுக்குள்ள வசனங்கள்னால நம்ம படிச்சோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை நோக்கத்திற்காக ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் படைக்கிறான், எதையுமே அவன் வீணா படைக்க மாட்டான். விளையாட்டுக்காக நாம் வானங்களை பூமியை படைக்கவில்லை, நாம் அவற்றை வீணாக படைக்க, நிறைய குர்ஆன் வசனங்களை நீங்க பார்க்கலாம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த படைக்கக்கூடிய ரப்பு தான் நமக்கு ரிஸ்க்கையும் கொடுக்கிறான். அப்ப என்ன இமாம் இவங்க இங்க சொல்ல வர்றாங்க, சில பேர் வந்து அல்லாஹ்வை படைத்தவன் விளங்கிக்கிறாங்க, அதை ஒத்துக்கிறாங்க, ஆனா ரிசுக்கு அளிப்பவன் என்று வரும் பொழுது அவங்க அஸ்பாபுகள் மேல ஈமான் கொள்றாங்க. அஸ்பாபுகள் காரண காரியங்கள் மேல, இதுவும் ஒரு வகையான ஷிர்க். எப்படி முஷ்ரிக்குகள் எப்படி நம்பிக்கை கொண்டிருந்தாங்க அப்படின்னா, படைத்தவன் யாருன்னு கேட்டா அல்லான்றுவாங்க. வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, சூரியனை படைச்சது, சந்திரனை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லான்றுவாங்க. இப்பயும் உள்ள முஷ்ரிக்குகள் அப்படித்தான். ஆனா அதே நேரத்தில் அவர்கள் உணவு கேட்கிறாங்க பாருங்க, சாப்பாடு போய் கேட்கறது, அதை போய் சிலைகிட்ட போய் கேட்பாங்க. அந்த சிலைக்கு படைச்சிட்டு அந்த சிலைகிட்ட போய் எங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடு, நாங்க ஒவ்வொரு முஷ்ரிக்கையும் நீங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு கடலுக்கு மீனுக்கு மீன் பிடிக்க போறவங்க, அவன் என்ன செய்வான், அவன் ஒரு சாமியை கும்பிட்டு நாங்க மீன் பிடிக்க போறோம், எங்களுக்கு மீன் நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு வேண்டிக்கை பண்ணிட்டு போவான். இப்படி உலகத்துல உள்ள பல முஷ்ரிக்குகளை பாக்குறோம், ரிசுக்க போய் யார்கிட்ட கேட்கிறாங்க? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட கேட்கிறாங்க. அது சிலைகிட்ட கேளு, சிலுவைகிட்ட கேளு, மண்ணுகிட்ட கேளு, பூமாதேவின் மண்ணுகிட்ட கேட்பா, அப்புறம் வந்து மாரி தேவியின் மலைகிட்ட கேட்பா, அப்போ சூரியன் என்னென்னமோ செய்வான். புரியுதா? இப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்றா நமக்கு பாருங்க, சூரத்துல் அன்கபூத் அதுல 17வது வசனம், சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மக்களே, அல்லாஹுவையன்றி நீங்கள் யாரையெல்லாம் வணங்குகிறீர்களோ அவையெல்லாம் சிலைகள் தான், சிற்பங்கள் தான். வத்தஹ்லு கூன இஃப்கா, நீங்கள் பொய்யாக கற்பனை செய்து கொள்கிறீர்கள், பொய்யாக எல்லாவற்றையும் பொய்யை கற்பனை செய்கிறீர்கள். இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹுவை தவிர யாரை நீங்கள் வணங்குகிறீர்களோ, லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, அவர்களுக்கு அவர்களால் உங்களுக்கு உணவளிக்க முடியாது. இன்னல்லதீன தஅபுதூன மின் தூனில்லா, அல்லாஹுவை தவிர யாரையெல்லாம் நீங்கள் வணங்குகிறீர்களோ, லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு போட முடியாது. ஃபபுத்தஹு இன்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ் விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள். வஅபுதுஹு, அவனை வணங்குங்கள். வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இலைஹி துர்ஜவுன், அவனிடம்தான் நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அத்தனை உங்களுடைய நான் முஸ்லீம் தெரிஞ்சவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்க இந்த வசனத்தை, ஆயத்து எல்லாத்துக்கும் அனுப்பி விடுங்க அவங்களுக்கு. புரியுதா? இப்ப பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இமாம் அவங்க அடுத்துதான் நமக்கு சொல்றதனுடைய நோக்கம் என்ன, ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சு சிந்திச்சுதான் அங்க அமைச்சிருக்கிறாங்க. சும்மா அவங்க வந்து நம்ம பேசுற மாதிரி குண்டக்க மண்டக்க எதுவுமே எழுதல. புரியுதா? ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின், ஹாலிக் படைக்கக்கூடியவன் என்ற சிஃபத்தை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய எந்த சிஃபத்தை சொல்றாங்க, அல்லாஹுவை ஒருவனை மட்டுமே படைக்கக்கூடிய ரப்பாக நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹுதான் ரிசுக் அளிப்பவன் என்றும் நம்புங்கள். அவனிடத்துல மட்டும் ரிசுக்க தேடுங்க. புருஷனும் ரிசுக்க கொடுக்க முடியாது, பெற்றோரும் ரிசுக்க கொடுக்க முடியாது, படிச்சு சம்பாதிக்கிற பிள்ளையும் ரிசுக்க கொடுக்க முடியாது. யாருதான் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். புரியுதா? அல்லாஹ் புருஷனை காரணமாக்கலாம், பெற்றோரை காரணமாக்கலாம், புள்ளைய காரணமாக்கலாம், ஒரு காரணத்தை விட்டுட்டு இன்னொரு காரணத்தை எல்லாம் மாத்தவும் செய்யலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? சுப்ஹானல்லாஹ். அப்ப ராஜிக் யாரு? அல்லாஹ் ஒருத்தன் தான். ராஜிக் என்பவன் அல்லாஹ் ஒருத்தன் தான். சரி, இப்ப இந்த ரெண்டுக்கும் அடிஷனலா ரெண்டு வார்த்தையை சொன்னாங்க. ஹாலிக் என்று சொல்லும் பொழுது பிலா ஹாஜத்தின், தேவையில்லாமல். அப்ப இங்க நம்ம என்ன விளங்குறோம், ரப்பு படைத்தான் படைக்கின்றான், அவனுக்கு எந்த ஒரு பொருளுடைய தேவையும் இல்லை. தேவை யாருக்கு இருக்கிறது? மனிதர்களாகிய நமக்குத்தான் அல்லாஹ் தேவைகளை வைத்திருக்கிறான். தேவை என்பது ஒரு பலவீனம், அல்லாஹ்வுக்கு அது கிடையாது. அடுத்து, மனிதர்கள் யாரு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சரிங்க, அதுக்காக அவங்க சிரமப்பட்டாகணும். இப்ப நீங்க வீட்டில் ஒரு 5 பேருக்கு சாப்பாடு ஆகணும், எவ்வளவு கஷ்டம். புரியுதா? வெறும் அரிசியை உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்துறாருன்னு வச்சுக்கோங்க, பருப்பு மத்தறுத்து மொத்து மொத்துன்னு மொத்துவீங்க. ஏயா, இந்த அரிசியை வாங்கி கொடுத்து நீ பாட்டுக்கு போயிட்ட, இதுக்கு கறி யாரு வாங்கி தருவா இல்லையா? ஒரு வெறும் ஒரு அரிசி ஒரு சோறு ஆக்குறதா இருந்தா அதுக்கு தண்ணி தேவை, அதுக்கு உப்பு தேவை, அதுக்கு அடுப்பு தேவை. வெறும் சோறு என்னமா, வெறும் சோறு ஆக்குறதுக்கு அடுப்பு இல்லாம உப்பு இல்லாம எப்படி, தண்ணி இல்லாம எப்படி ஆக்குறது? சரி, உப்பையாவது விடுங்க, தண்ணி இல்லாம ஆக்க முடியுமா சொல்லுங்க. சரி, தண்ணியும் வந்துருச்சு, ஊற வைக்கதான் செய்யணும், என்ன அதுக்கு நெருப்பு வேணும். இப்ப பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கு நம்ம ஒரு சாப்பாடு செய்யறதுல. ஏதாச்சும் ஒண்ணு நீங்க செய்யுங்க சொல்லுங்கம்மா. கஷ்டம் இல்லாம ஒரு செலவு இல்லாம ஒரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுங்க பாக்கலாம். கண்ணை மூடிட்டு பிரியாணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி நம்ம படம் பார்க்க வேண்டித்தான். இந்த பிள்ளைங்க பார்ப்பாங்கல்ல என்ன, அப்படியே கனவு கண்டுகிட்டு அப்படியே சிக்கன் வர்ற மாதிரி என்ன, அந்த சிக்கனை இது தூக்கிட்டு போற மாதிரி, அது தூக்கிட்டு போற மாதிரி, அவ்வளவுதான் கனவு. எந்திரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. புரியுதா? அதுக்குன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு போய் கார்ட்டூன் காட்டிடாதீங்க. என்ன நான் சொல்றேன், அந்த காலத்துல பார்த்துதான் சொல்றேன். புரியுதா? அங்கங்க போகும்போது இப்ப என்ன சொல்ல வர்றேன், செலவே இல்லாம சிரமமே இல்லாம எதையாவது நம்ம செஞ்சுக்க முடியுமா? ஒரு கிளாஸ் தண்ணி சொல்லுங்க, இதுக்கும் சிரமப்பட்டவன் இல்லையா. அந்த காலத்துல சிரமம் கொஞ்சமா இருந்துச்சு, இப்ப இந்த காலத்துல காசு வேற கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாமே காசு கொடுத்து குடிக்கிறோம். அந்த காலத்துல அடி பைப் இருக்கும், ஒரு அடி அடிச்சோமா தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம், கிணத்துல இறைச்சோமா குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப பாருங்க இப்படிதான். நீங்க இது வந்து ஒரு சின்ன உதாரணம். உலகத்துல நீங்க ரிஸ்க எடுத்தீங்கன்னா மனிதர்களாக எந்த ரிஸ்க செய்யறாங்களோ அதுக்கு கண்டிப்பா அதுக்காக வேண்டி அவங்க ஒரு பட்ஜெட்டை போடணும், அவங்க அதுக்காக வேண்டி ஒரு சிரமப்படணும், எல்லாமே ஒரு செஞ்சாதாங்க முடியும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு தஆலா பாருங்க, பார்க்க நமக்கு மண்ணா இருக்கு, பார்க்க மண்ணா இருக்கு. ஒரு வருஷத்துல ஒரு மரத்துல அப்படியே காய்ச்சி தொங்கக்கூடிய ஒரு மாமரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மாமரத்துல ஒரு நேரத்துல ஒரு 1000 பழம் தொங்குது, அப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. 1000 கொய்யாப்பழம் தொங்குது, 1000 ஆப்பிள் தொங்குது, கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த மண்ணில இருந்து இந்த பழம் எப்படிங்க மேல போச்சு? அல்லாஹ், பேரிச்சம் பழத்தை நினைச்சு பாருங்க ஒரு கொலையில. சுப்ஹானல்லாஹ். இப்படி உலகத்துல எங்கெங்க விளையுது புரியுதா? எப்படி எப்படி விளையுது? அல்லாஹ்க்கு ஏதாவது கஷ்டமாங்க? அல்லாஹ்க்கு ஏதாவது சிரமமா? ஒண்ணும் கிடையாது. குர்ஆனுடைய ஆயத்து 2-3 ஆயத்து சொல்றேன், எழுதிக்குங்க, அதெல்லாம் போய் படிச்சு பாருங்க. நிறைய சூராக்கள் இருக்கு, நான் ஒரு சில வசனம் சொல்றேன், அதே போல சூராக்களை நீங்க தேடி எழுதிட்டு வாங்க. இங்க பாருங்க, சூரத்துல் அன்ஆம்ல 95, 96, 97, 98, 99 சரியா? இது வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு எழுதி கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படிலாம் அல்லாஹ் படைக்கலாம் பாருங்க. ஒரு ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய ஒரு கொட்டையை தூக்கி பூமியில போட்டாங்க, ஒரு விதையை தூக்கி பூமியில போட்டாங்க, ஒன்னே ஒண்ணுதாங்க போட்டாங்க. ஒரு ஒரு வருஷமும் 1000 பேரித்தம்பழங்கள் அதிலிருந்து அல்லாஹ் நாடக்கூடிய அந்த காலம் வரைக்கும் எத்தனை வருஷம் ஆகுது வந்துகிட்டே இருக்கு. போட்டது என்ன, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தான் கீழே போட்டாங்க. ஒரு ஒரு வருஷமும் அதிலிருந்து வருதுங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஏற்பாடு திட்டங்கள், எவ்வளவு பெரிய செட்டு, அதுக்காக வேண்டி ஒரு சிஸ்டம், எல்லாமே அல்லாஹு தாலாவுக்கு எதுவுமே சிரமம் கிடையாது. இப்ப கடல் இருக்குமா, கடலுக்கு பக்கத்துல நிறைய தென்னை மரங்கள் இருக்கிறத பார்த்திருப்பீங்க சரியா? கடல் தண்ணி என்னமா, உப்பு தண்ணி. அப்ப அந்த கடலுக்கு பக்கத்துல இருக்கிற தென்னை மரத்திலிருந்து வரக்கூடிய தேங்காய் இனிக்கணுமா உப்பு கறிக்கணுமா? அதனுடைய தண்ணி உப்பு கறிக்கணுமா இனிக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளால அந்த கடல்ல இருந்து ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிருக்கீங்களா? நீங்க 100 ரூபாய் தரேன், நாளைக்கு கடல் தண்ணி நான் கொண்டு வர்றேன், அதை எடுத்து நான் குடிக்கிறேன்னு சொல்லுங்க, 100 ரூபாய் ரெடியா இங்க எடுத்து வச்சிடறேன். நம்மளால ஒரு நாளைக்கு கூட ஒரு கிளாஸ் கடல் தண்ணியை குடிச்சிட முடியாது. சுப்ஹானல்லாஹ். அந்த தேங்காய் தென்னை மரம் பாருங்க, அந்த கடல் தண்ணியிலிருந்து அதை குடிச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துருது பாருங்க. நீங்க வாட்டர் பியூரிஃபை வச்சிருக்கீங்களா இல்லையா? 5000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்து போடுவீங்க, 10 நாள்ல ரிப்பேரா போயிடும். அது என்னைக்காவது ரிப்பேரா போயிருச்சுடா இந்த வருஷம், இனிமே இந்த வருஷத்துக்கு எல்லி தண்ணி எல்லாம் உங்களுக்கு உப்பு கறிக்கும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? அப்படியே எடுத்து ஃபில்டர் பண்ணி மேலே ஏற்றி ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஏற்பாடு பாருங்க, ரப்பில் ஆலமீனுடைய ஏற்பாடு. இந்த மாதிரி எவ்வளவோ படைப்புகளை நம்ம சொல்லலாம், எவ்வளவோ விஷயங்களை சொல்லலாம். இப்ப பாலைவனங்க, தண்ணியே இல்லாத பூமி, அங்க பேரிச்சம்பழம் வருது, எவ்வளவு இனிப்பு இனிக்குது சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை வகையான பேரிச்சம்பழம். எல்லாமே ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் அவன் ஏக்கி அவற்றுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறான். ராஜிகுன் பிலா முனத்தின், அவனுக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான டிபிகல்ட்டியும் கிடையாது, அவனுக்கு எந்த விதமான ஒரு சிக்கல் சிரமமும் கிடையாது. ஆஹா, இன்னைக்கு வந்து உலகத்துல வந்து 1000 எக்ஸ்ட்ரா பிறந்துட்டாங்க புரியுதா? அது எப்படி வந்து அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறது? இப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அது என்ன கேள்வி, இப்படி நீங்க சொல்றீங்களே, ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்காங்களே, எத்தனையோ பேர் உணவு இல்லாம மரணிக்கிறத நம்ம கேள்விப்படுறோமே பல நாடுகள்ல, இப்ப இதுக்கெல்லாம் என்ன விளக்கம் நீங்க கேட்கலாம். நீங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய அந்த திட்டத்தில் எந்த விதமான குளறுபடியும் கிடையாதுங்க. குளறுபடி மனிதன் ஏற்படுத்திய சிஸ்டத்தில் தான் இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் சில நாடுகள் ரொம்ப வறுமையில் இருக்கின்றனவே, சில நாட்டு மக்கள் பசி பட்டினியில் சாவுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அந்த நாட்டை சுற்றியுள்ள நாடுகள், அதில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இப்ப மனிதர்கள், இவங்க ஏற்படுத்தின அந்த சிஸ்டத்தினாலதான் இந்த பிரச்சனையை தவிர, அல்லாஹு தாலா யாருக்கும் சாப்பாடு இல்லாம அவன் சாவடிச்சிட்டான் என்று கிடையாது. யாரையும் அவன் உணவு கொடுக்காம சாவடிச்சிட்டான் கிடையாது. இப்ப பாருங்கம்மா, ஒரு தாய் புள்ளைய பெற்றெடுக்கிறாங்கம்மா, அந்த புள்ள பெறுறதுக்கு முன்னாடியே அந்த தாயினுடைய மடியில் எல்லாம் பாலை கொடுத்துறானா இல்லையா? இப்ப அந்த புள்ளைக்கு பால் கொடுக்கிறது யார் மேல கடமை? தாய் மேல கடமை. இப்ப ஒரு தாய் அந்த தாய் பாசம் இல்லாம அந்த குழந்தையை சாவடிக்கிறான்னு சொன்னா, இதுக்கு அல்லாஹ் பொறுப்பா தாய் பொறுப்பா? இதே போலதான் இன்றைக்கு உலகத்துல எல்லாம் இவ்வளவு பெரிய வறுமையில பல கஷ்டத்துல மக்கள் சிக்கி தவிக்கிறாங்களேன்னு சொன்னா, அதுக்கு அதாவது ஒரு சில காரணங்கள், அதுல அந்த மனிதர்களே அதுக்கு காரணமா இருக்கலாம், அல்லது அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்கள், ஒரு இப்படி மனிதர்கள் ஏழ்மையில வறுமையில பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒன்னு அவங்களே காரணமா இருக்கலாம், அல்லது அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், அவங்களை சுற்றி உள்ளவர்கள் காரணமா இருக்கலாம். அல்லாஹ் அவங்களுக்கு அறவே உணவளிக்காம அவங்கள மூத்தாக்கிட்டாங்கிறது கிடையாது. சில நேரங்களில் சில பசி பட்டினிகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் மனிதர்களுடைய ஈமான் எப்படி இருக்கு, புரியுதுங்களா? ஆனா முற்றிலுமாக அப்படி பசி பட்டினியே போட்டு அல்லாஹ் சாவடிச்சிட மாட்டான், புரியுதுங்களா? சில வல்ல நபுல் வண்டக்கும் பிஷையும் மினல் ஹூஃபி வல் ஜூர், பசியை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான், புரியுதுங்களா? சில நேரங்களில் பாருங்க, மனிதர்களுடைய பாவங்களும் நம் அந்த சோதனைக்கு காரணமா இருக்கும். மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களும் அந்த சோதனைக்கு காரணமா இருக்கும், புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க செய்யற பாவத்துக்கு அல்லாஹு தஆலா மழையை தடுத்திருப்பான், அறவே பூமி விளைச்சலே கொடுக்காமல் பூமியையும் அல்லாஹ் தடுத்திருப்பான். லவுடல் பஹாயும், கால்நடைகள் மட்டும் இல்லாதிருந்தால், அல்லாஹ் அப்ப மழையை இறக்குறான், இந்த பூமியில ஏதாவது விளைய வைக்கிறான்னு சொன்னா அது யாருக்காக? இந்த பாவம் வாயில்லாத ஜீவன் கால்நடைகளுக்காக. மனிதர்கள் செய்யக்கூடிய பாவம் அவ்வளவு மிகச்சிருக்குது. இவர்களுக்கு இந்த துன்யாலேயே அல்லாஹ் தண்டிக்க நாடி இருந்தா, இந்த கால்நடைகள் மட்டும் உயிரினங்கள் மட்டும் இல்லாதிருந்தா, பூமியிலிருந்து ஒரு புற்பூண்டு கூட முளைச்சிருக்காது, வானத்திலிருந்து ஒரு சொட்டு மழை கூட பெஞ்சிருக்காது. அப்ப மனிதர்களுடைய பாவங்களும் அதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை சோதிப்பதற்கு, புரியுதுங்களா? சரி, ஹாலிகுன் பிலா ஹாஜத்தின் ராஜிகுன் பிலா முகுனத்தின். இப்ப அல்லாஹுடைய சிஃபத்துல முக்கியமான ரெண்டு சிஃபத்தையும், அந்த ரெண்டு சிஃபத்துகளை நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும், புரியணும், விளங்க வேண்டும் என்பதையும் நம்ம தெரிந்து கொண்டோம். ஹாலிக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கக்கூடியவன், படைத்தவன், படைத்துக் கொண்டிருப்பான், எப்போதும் அவனுக்கு படைத்தல் என்ற சிஃபத் அவனுக்கு இருக்கிறது. ஒரு பொருளை அல்லாஹ் படைப்பது, அதை ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், ஒரு ஞானத்தின் அடிப்படையில் படைக்கிறானே தவிர அது தனக்கு தேவை என்பதற்காக இல்லை. விலா ஹாஜத்தின் ராஜிகுன், தான் படைத்த படைப்புகள் எல்லா படைப்புகளுக்குமே, அவன் முஷ்ரிக்கா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, மஜூசியா இருந்தாலும் சரி, யகூதியா இருந்தாலும் சரி, அல்லாவே இல்லைன்னு சொல்லக்கூடிய மறுக்கக்கூடிய தஹரியா இருந்தாலும் சரி, அவனுக்கும் சாப்பாடு கொடுப்பவன் யாரு? நல்லவர்கள், கெட்டவர்கள், தீயவர்கள், வணங்கக்கூடியவர்கள், வணங்காதவர்கள், பொய்யர்கள், உண்மையாளர்கள், மூமின்கள், எல்லாருக்கும் அவன் தான் சாப்பாடு ராஜிகுன், புரியுதா? அப்ப வந்து நல்லவங்களுக்கு தான் அவன் சாப்பாடு கொடுக்கக்கூடியவ, உணவளிக்கக்கூடியவ, பாவிகளுக்கு அவன் உணவளிக்கிறது அப்படி கிடையாது, எல்லாருக்கும் அவன் தான் ரிசுக் கொடுக்கிறான், புரியுதுங்களா? அந்த ரிசுக் அவன் எப்படி கொடுக்கறான்? பிலாம் குணத்தின், அவனுக்கு அந்த ரிசுக்கை கொடுக்கறதுல எந்த விதமான கஷ்டம் சிரமம் என்பது கிடையாது.